அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் இரண்டு ராஜாக்கள் 7 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். 7 அதிகாரத்திலேயும் 6 அதிகாரத்திலே நாம் பார்த்த சம்பவத்தின் தொடர்ச்சியை பார்க்கிறோம். எலிசா அங்கே இருந்தபடியினாலேதான் சீரிய அரசன் சமாரியாவை முற்றுகையிட்டிருக்கிறான் என்று எண்ணி இஸ்ரேல் அரசன் எலிசாவை கொலை செய்ய ஆள் அனுப்புகிறான். இப்படிப்பட்ட வேளையிலே கர்த்தர் எலிசாவுக்கு பஞ்சம் அடுத்த நாள் முடிவடைந்துவிடும் என்பதை குறித்த நல்ல செய்தியை தெரிவித்துவிட்டார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 7:1.
அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான்.
இந்த விலை விவரங்களை பார்க்கும்பொழுது பஞ்சம் உண்மையாகவே நீங்கிவிட்டது என்பதை இது காட்டுகிறது. இந்த காரியம் எப்படி நடைபெற முடியும்? சுற்றி சீரிய படைகள் முற்றுகையிட்டிருக்கும்பொழுது உணவு எப்படி பட்டணத்திற்குள்ளே கொண்டுவரப்பட முடியும்? எலிசா தனது உயிரை தற்சமயமாக காத்துக்கொள்வதற்கு சொன்ன ஒரு வார்த்தையாக அரசன் அதை நினைத்தான். என்றாலும் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி அதை குறித்து ஏளனமாக பேசினான். நடந்தது என்ன தெரியுமா? பாருங்கள், 2 ராஜாக்கள் 7:2.
அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான்.
தீர்க்கதரிசி சொன்னது போலவே இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. அடுத்ததாக நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது பட்டணத்திற்கு வெளியே எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு சிறு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 7:3-5 வரை கவனியுங்கள்.
குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்திற்கு போக, இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை.
அவர்கள் குஷ்டரோகிகளாய் இருந்தபடினாலே சமுதாயத்தை விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் உறவினர்களும் நண்பர்களும் பட்டணத்திற்கு வெளியே அவர்களுக்கு உணவு கொண்டு கொடுத்தால்தான் அவர்களுக்கு உணவு கிடைக்கும். இப்பொழுது அவர்கள் பட்டணத்திற்கு வெளியே பட்டினியாய் இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், குஷ்டரோகம் பாவத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அது நமக்கு கற்றுத்தரும் சத்தியம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவண்டை வரும் முன்னதாக எந்த நம்பிக்கையுமற்ற மனிதர்களாகவே இருந்தோம், இந்த குஷ்டரோகிகளைப் போல மரித்தவர்கள் மத்தியிலே எந்த நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த குஷ்டரோகிகள் தாங்கள் இழந்து போவதற்கென்று எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து, தங்கள் எதிரிகளுடைய இரக்கமாவது தங்களுக்கு கிடைக்குமா என்று எண்ணி துணிந்து செல்கிறார்கள். சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்து பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். ஆனால் அங்கே ஒருவரும் இல்லை. அவர்களுக்கு என்ன ஆனது? பாருங்கள், 2 ராஜாக்கள் 7:6-7.
ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள்.
ஒரு பெரிய படை வருகிறது போன்ற சத்தம் அவர்களுக்கு கேட்டிருக்கிறது. எனவே அவர்கள் முறையாக அணிவகுத்து திரும்பி செல்லவில்லை. உயிர் பிழைத்தால் போதும் என்று தலைதெறிக்க ஓடிவிட்டார்கள். இரவிலே ஓடி போயிருக்கிறார்கள், விரைவாக ஓடி போயிருக்கிறார்கள். வசனம் 8 பாருங்கள்.
அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து.
அந்நாட்களிலே படை செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் கூட எடுத்து செல்வார்கள். ஏனென்றால் பிரயாண காலம் அதிகமானதாயிருக்கும், யுத்த காலங்கள் அதிகமாகலாம். எனவே அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தார்கள். எனவே சீரிய படை ஓடிய பிறகு இந்த குஷ்டரோகிகள் பாளையத்திற்குள்ளே வந்து தங்களுக்கு வேண்டிய மட்டும் உணவை எடுத்து உண்டார்கள். பின்னர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள்.
பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள்.
இப்பொழுது அவர்களுக்கு தங்களை குறித்த ஆர்வம் எல்லாம் குறைந்துவிட்டது. மற்றவர்களை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். இது நற்செய்தியை அறிவிக்கும் நாள். இப்பொழுது நாம் செய்கிறது நியாயமல்ல. மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த நல்ல செய்தியை உடனடியாக போய் சொல்லுவோம், வாருங்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இங்கேயும் நமக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. இந்நாட்களிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக அனுபவிக்கிறோம். இது நற்செய்தியை அறிவிக்கும் நாள். ஆனால் நாம் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து நாம் எதையாவது செய்யலாம் இல்லையா? இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பட்டினியாய் கிடக்கிறவர்கள் எத்தனையோ கோடி கோடி மக்களாய் இருக்கிறார்கள். அப்படியென்றால் எப்படி நாம் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம்? இன்றைக்கு தேவையுள்ள மக்கள் ஏராளம் ஏராளமாய் இருக்கிறார்கள். தனிமையிலே இருக்கிறார்கள், வியாதியிலே இருக்கிறார்கள், சமாதானம் இழந்து இருக்கிறார்கள், உடைபட்ட குடும்பங்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை தேவையானது. பெரியமானவர்களே, ஒருவர் தன்னை குறித்து சொல்லும்பொழுது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு கற்றுக் கொடுக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று கூறினார். அருமையானவர்களே, அவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்கும் தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த விதத்திலேயும் வீணாக பணத்தை அவர் செலவழிக்க முடியாது. அவர் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதன் மூலமாய் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திறமை கர்த்தர் கொடுத்த ஒரு வரம். தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக அவர் பயன்படுத்துகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ மக்கள் பசியும் பட்டினியுமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாடிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் பிரியமானவர்களே, இது நற்செய்தியை அறிவிக்கும் நாள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்பொழுது இந்த குஷ்டரோகிகள் போய் ராஜாவுக்கு நல்ல செய்தியை அறிவிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் சீரிய பாளையத்திற்குள்ளே வந்து மிகுதியான உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்கிறார்கள். சமாரியாவில் உள்ள எல்லா கடைகளிலேயும் விலை மிக மிக மலிவாகிவிட்டது. இனி கழுதை தலையை வாங்கி சமைக்க தேவையில்லை. செழிப்பான கோதுமை கிடைக்கிறது. எலிசா சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிவிட்டது. பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த பெரிய ரட்சிப்பை அவர்கள் மறந்து போய் மீண்டும் பாவத்திற்கு திரும்பிவிட்டார்கள். எனவே மீண்டுமாக கர்த்தர் ஒரு பஞ்சத்தை அனுப்புகிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 8 அதிகாரம் 1-2 வசனங்கள்.
எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள்.
சூனேமியாளின் குடும்பத்தை பார்த்து, பஞ்சம் வருகிறது, நீங்கள் எங்கேயாயிலும் போய் சஞ்சரிங்கள் என்று கூறுகிறார். எலிசாவினுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்து கீழ்ப்படுகிறார்கள். எனவே குடும்பத்தோடு பெலிஸ்தரின் தேசத்திலே போய் தங்குகிறாள். அருமையானவர்களே, தேசத்திற்கு மேலே வரும் இயற்கையான சீற்றங்களை குறித்து நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். அது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பதை மறந்து போகக்கூடாது. இது தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற எச்சரிப்பு. மனிதனே, உன்னுடைய வாழ்க்கையை சற்று எண்ணி பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். 3-6 வரை பாருங்கள்.
7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான்.
பஞ்சகாலம் முடிவடைந்த பொழுது சூனேமியாள் திரும்ப வருகிறாள். ஆனால் அவள் வரும்பொழுது அவளுடைய வீட்டிலே வேறு யாரோ குடியிருக்கிறார்கள், அவளுடைய நிலத்திலே வேறு யாரோ பயிர் செய்திருக்கிறார்கள். இங்கே பார்க்கும்பொழுது அவளுடைய கணவன் அவளோடு வந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை பெலிஸ்தேரின் தேசத்திலே அவர்கள் இருந்த காலத்திலே அவர் மரித்திருக்க வேண்டும். முன்னொரு காலத்திலே இந்த எலிசா தீர்க்கதரிசி, உனக்கு ராஜாவின் இடத்திலாவது சேனாபதி இடத்திலாவது நான் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டபொழுது, ஒன்றுமே இல்லை, நான் சுகமாயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். இப்பொழுது ஒருவேளை அவள் யோசித்திருக்கலாம், அன்று அவர் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தால் போதும் என்றாவது நான் சொன்னேன் இல்லையே, இப்பொழுது எனக்கு யாரையுமே தெரியாதே என்று யோசித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவள் அரண்மனைக்குள்ளே வந்த நேரத்திலே எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரனாகிய கேயாசி குஷ்டரோக வியாதியிலிருந்து குணம் பெற்றவனாக அரசனிடத்திலே எலிசா செய்த அற்புதங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். சூனேமியாளும் அவள் மகனும் உள்ளே வரும்பொழுது அவர்களை கேயாசி ராஜாவுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே எலிசா செய்த அற்புதங்களை நினைவுபடுத்துகிறான். இதன் விளைவாக ராஜா அவளுக்கென்று ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்க செய்கிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சூனேமியாளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எலிசா தீர்க்கதரிசி தங்குவதற்காக தனது வீட்டிலே ஒரு அறையை கட்டி மேஜையையும் கட்டிலையையும் நாற்காலியையும் விளக்கையும் வைத்தவள். கர்த்தருடைய ஊழியத்திலே அக்கறை கொண்டவள், ஆத்தும பாரம் உள்ளவள். எனவே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நின்றபொழுது, யார் எனக்காக பேசுவார்கள் என்று அவள் திகைத்துக் கொண்டிருந்தபொழுது, அவளுக்காக பேசுவதற்காக சரியான நேரத்திலே சரியான ஒரு நபரை கர்த்தர் ராஜாவினிடத்திலே அனுப்பி வைத்தார். சற்றே யோசித்து பாருங்கள், சூனேமியாள் வந்து தன்னுடைய நிலத்திற்காக முறையிடும்பொழுது இந்த கேயாசி அங்கே இல்லாமல் அரை மணி நேரம் கழித்து வந்து தீர்க்கதரிசியின் அற்புதங்களை கூறியிருந்தாலும் பயனில்லை. அல்லது அவள் வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் வந்து இந்த கதைகளையெல்லாம் அவன் பேசிவிட்டு சென்றிருந்தாலும் இவளை ராஜாவுக்கு அறிமுகப்படுத்த அங்கே யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஆத்தும பாரத்தோடு கர்த்தருடைய ஊழியத்திலே உதவி செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சரியான நேரத்திலே சரியான நபரை அனுப்பி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்ற பெரிய சத்தியத்தை இந்த சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நீங்களும் ஒருவேளை கர்த்தருடைய ஊழியங்களுக்கு உற்சாகமாக கொடுக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம். என்னுடைய மகனின் வேலையிலே, என்னுடைய மகளுடைய திருமண காரியத்திலே யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் எல்லா கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்காக பேசுவதற்காக சரியான நேரத்திலே சரியான நபரை அவரே அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார். தொடர்ந்து வருகிற வேத பகுதியிலே எலிசா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே நடைபெற்ற மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? சீரிய ராஜா எலிசாவை பிடித்து கொலை செய்ய செயல்பட்டார். இப்பொழுது அவர் மிக வயது சென்றவராகி வியாதிப்பட்டிருக்கிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 8:7.
சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது
எலிசா தன்னை குணமாக்குவார் என்று அந்த அரசன் நினைத்தான். உண்மையை பார்ப்போம் என்றால் அந்த அரசனுடைய ஜீவனே இப்பொழுது எலிசாவின் கையிலே இருப்பது போல தோன்றுகிறது. எனவே எலிசாவின் தலையில் உள்ள ஒரு முடியை கூட அவன் தொடப்போவதில்லை. 2 ராஜாக்கள் 8:8.
ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான்.
ஆசகேல் பெனாதாத் படையின் தளபதி. அவன் எலிசாவை சந்திக்க போகிறான். ஒன்று ராஜாக்கள் 19:15 வசனத்திலேயும் அவனை குறித்த ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஒன்று ராஜாக்கள் 19:15, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. ஞாபகம் இருக்கிறதா? எலியா நான் சாக வேண்டும் என்று இருந்தபொழுது ஆண்டவர் அவனை அனுப்பி இந்த பணியை நிறைவேற்றினார். எனவே பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இவன் அபிஷேகம் பெற்றுவிட்டான். இப்பொழுது பெனாதாத்தின் மரணத்திற்காகத்தான் காத்திருக்கிறான். ஒரு அரசன் மரிக்கும் பொழுது தொடர்ந்து அரசனாக போகிறவன் அதிகமாக கண்ணீர் சிந்த முடியாது. ஏனென்றால் முந்தைய அரசனுடைய மரணத்திலேயே இவனுக்கு அரச பதவி கிடைக்கிறது. எனவே ஆசகேல் எலிசாவை சந்திக்க புறப்பட்டு போகும்பொழுது மிக உற்சாகமாக சென்றிருக்க முடியாது. என்றாலும் அவன் அரசனிடத்திலிருந்து சிறப்பான வெகுமதிகளை எலிசாவிற்கு கொண்டு சென்றான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 8:9-10
ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான்.
எலிசா சொன்ன செய்தியை கவனித்தீர்களா? வியாதி நீங்கி பிழைப்பீர், ஆனாலும் சாகவே சாவீர் என்பதையும் கர்த்தர் காண்பித்தார் என்று சொல்லி அனுப்புகிறார். பெனாதாத் மரிப்பான் என்று சொன்னவுடனே ஆசகேலுடைய முகத்திலே ஒரு பிரகாசம் வந்திருக்கும். ஏனென்றால் அவன் அடுத்த அரசனாக போகிறான். 2 ராஜாக்கள் 8:11
பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போக மட்டும் அவனை நோக்கிக் கொண்டே அழுதான்.
எலிசா தனது முகத்தை திருப்பாமல் ஆசகேலை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அழ ஆரம்பிக்கிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 8:12.
அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்னிக்கு இரையாக்கி, அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று, அவர்கள் குழந்தைகளை தரையோடே மோதி, அவர்கள் கற்பவதிகளை கீறி போடுவாய் என்றான்.
ஆசகேல் மிகவும் ஆச்சரியப்பட்டு, என் ஆண்டவனே, நீர் அழுகிறது என்ன என்று கேட்கிறான். ஏன் இப்படி கேட்டான் என்றால், ஆசகேல் நினைத்துக் கொண்டான், பெனாதாத்தின் மரணத்தை குறித்துதான் எலிசா அழுகிறாரோ என்று எண்ணிக்கொண்டு கேட்கிறான். உம்மை கொலை செய்ய தேடிய இவருடைய மரணத்தை குறித்து ஏன் இப்படி நீர் கவலைப்படுகிறீர் என்பது போல கேட்கிறான் ஆசகேல். அருமையானவர்களே, எலிசா பெனாதாத்துக்காக அளவில்லை. எலிசா தன்னுடைய ஜனங்களை நேசித்தார். அவர் தன்னுடைய தேவனை நேசித்தார். தேவன் அவருக்கு கொடுத்திருந்த பணியை அவர் நேசித்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. பெனாதாத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு மிக வேதனையை கொடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது ஆசகேல் அதைவிட அதிகமான அளவு தீமை செய்ய போகிறான். எலியா ஆசகேலை அரசனாக அபிஷேகம் செய்திருந்தாலும், ஆசகேல் தான் அப்படியெல்லாம் செய்ய போகிறதில்லை என்று சொன்னாலும், எலிசாவுக்கு எல்லாம் தெரியும். பாருங்கள், 2 ராஜாக்கள் 8:13.
அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவா என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான்.
ஆசகேல் நாயோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் எலிசா தூர கண்களால் பார்த்ததையே ஆசகேல் செய்தான். 2 ராஜாக்கள் 8:14-15 பாருங்கள்.
இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது, அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு, இவன், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி, மறுநாளிலே ஒரு சமுக்காளத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்துப்போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான்.
எலிசா முன்கூட்டியே அறிந்து கொண்ட காரியம் இதுதான். ராஜா உண்மையாகவே பிழைத்துக் கொள்வான் என்ற செய்தியை கேட்க மனமகிழ்வான். என்றாலும் அவன் பிழைத்துக் கொள்ள நீ விட போவதில்லை என்பதுதான் அதன் பொருள். அருமையானவர்களே, ஏற்கனவே இஸ்ரவேல் யூதா அரசர்களின் பட்டியலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அப்படி இல்லை என்றால் தயவு செய்து நீங்கள் உடனடியாக எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த அட்டவணை உங்களுடைய கையிலே இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து இந்த அதிகாரத்திலே வருகிற மற்ற வசனங்கள் உங்களுக்கு சற்று குழப்பமானதாக தெரியலாம். பாருங்கள், 2 ராஜாக்கள் 8:16-18.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாயிருக்கையில், யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவக்கினான். அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
கலப்பு திருமணங்களை கர்த்தர் ஏன் விரும்பவில்லை என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ள அரசனான யோசபாத்தின் மகனான யோராம் ஆகாப் ஏசபேல் இவர்களின் மகளை திருமணம் செய்தான். விளைவாக இஸ்ரவேலின் மற்ற அரசர்களைப் போலவே பொல்லாதவனாய் இருந்தான். இப்பொழுது இஸ்ரவேல் கீழ்நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏதோமியரும் லிப்னா பட்டணத்தாரும் கலகம் செய்தார்கள். யோராம் மறித்து அகசியா யூதாவின் அரசனானான். இவன் இஸ்ரவேலின் அரசனான யோராமோடு கூட இணைந்து சீரியருக்கு எதிராக யுத்தம் செய்ய போனான். யோராம் காயப்பட்டு காயம் சுகமாவதற்காக இஸ்ரேலுக்கு போனான். 2 ராஜாக்களின் புத்தகம் 8:29 பாருங்கள்.
ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில், சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான். ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான்.
இஸ்ரேலுக்கு போன யோராமுக்கு என்ன ஆனது என்பதை அடுத்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 9:4 பாருங்கள்.
அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீழையாற்றில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்துக் கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீழையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான்.
இந்த இளைய தீர்க்கதரிசி எலிசா சொன்னபடியே செய்தான். அங்கேயும் கவனித்தீர்களா? எலிசா தான் செய்கிற காரியத்தை எல்லாரும் பார்க்க முடியாத செய்யவில்லை. யெகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக ஒரு இளைய தீர்க்கதரிசியையே அனுப்பி வைக்கிறார். ஆனால் நீங்கள் சாமுவேலை பார்ப்பீர்கள் என்றால் அவரே சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் செய்தார். எனவே எங்கேயும் எலிசா இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் இளைய தீர்க்கதரிசி ஒருவரை அனுப்பினார். இதை ரகசியமாக தனிமேலே செய்தார். ஒருவேளை அப்படி செய்வதற்காகவே அந்த இளைய தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கலாம். முக்கியமான தீர்க்கதரிசியாகிய எலிசா அங்கே செல்வார் என்றால் அவர் ஏன் வந்திருக்கிறார் என்பது சீக்கிரமாக எல்லாருக்கும் தெரியும். இந்த இளைய தீர்க்கதரிசி வந்து சென்றது யாருக்குமே தெரியாது. இங்கே இப்பொழுது யெகூ அரசனாக அபிஷேகம் பெற்றுவிட்டார். வேதபுஸ்தகத்திலே நாம் பார்க்கிற அதிகம் ரத்தம் சிந்திய மனிதர்களுள் இவனும் ஒருவன். என்றாலும் அநேக வழிகளிலே கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்தான். ஆகாவின் குடும்பத்தை அழிக்கும் முடியாக கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 9:9-10.
ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். ஏசபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும். அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான்.
ஏசபேல் தேவனுக்கு விரோதமாக செய்த பொல்லாங்குக்கு அவள் தப்பிக்கொள்ளப் போகிறதில்லை. வசனங்கள் 11-13 பாருங்கள்.
யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள்.
யெகூ அரசனாக அபிஷேகம் பெற்றான் என்பதை கேள்விப்பட்டவுடனே எல்லாரும் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். எக்காலம் ஊதப்பட்டது, யெகூ அரசன் என்று அறிவிக்கப்பட்டது. யோராம் இப்பொழுது இஸ்ரேலிலே வியாதியாயிருக்கிறான். அகசியா அவனை பார்க்க முடியாது சென்றிருக்கிறார். இஸ்ரேலிலே என்ன நடக்கப் போகிறது? அரியணையிலிருந்து தேவன் தன்னை அகற்றினார் என்பதை இஸ்ரேலிலிருந்த யோராம் அறியவில்லை. யோராமும் அகசியாவும் இஸ்ரவேலின் அரசனான யோராமை பார்க்க சென்றிருந்த பொழுது ஒரு கூட்டம் குதிரை வீரர்கள் வருகிறார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. யோராம் ஒரு மனிதனை அனுப்பி அவர்கள் எதற்காக வருகிறார்கள், சமாதானத்திற்குத்தானா என்று கேட்கிறான். அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு பதிலாக யெகூ அவனை பார்த்து, எனக்கு பின்னாலே வரிசையிலே வா என்று சொல்லிவிடுகிறான். இப்பொழுது இரண்டாவது காவல்காரன் யோராமுக்கு செய்தியை அறிவிக்கிறான். யெகூவை சந்திக்கும்படியாக அனுப்பப்பட்ட அடுத்த குதிரை வீரனும் மீண்டுமாக யோராமிடத்திலே திரும்பி செல்லவில்லை. ஏனென்றால் இப்பொழுது யெகூ யோராமை கொலை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அனுப்பப்பட்ட செய்தியாளர்கள் திரும்ப வரவில்லை என்றவுடனே அகசியாவும் யோராமும் யெகூவை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போகிறார்கள். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 9:22.
யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான்.
அரசனுக்கு உண்மையாயிருக்கிற எந்த ஒரு மனிதனும் ஒரு அரசியை குறித்து இவ்வாறு பேச மாட்டான். எனவே யோராம் உடனடியாக யெகூ ஒரு கலகத்தை முன்னின்று நடத்துகிறான் என்பதை உணர்ந்து கொள்கிறான். வசனங்கள் 23-24 பாருங்கள்.
அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான்.
யோராம் தப்பிச்செல்ல முற்படும் பொழுது யெகூ ஒரு அம்பை குறிவார்த்து எய்கிறான். அது யோராமுடைய இருதயத்தை பிளந்துவிட்டது. இஸ்ரேலிலே காயமாற சென்றிருந்த யோராமைத்தான் யெகூ தேடி வந்தான். யூதா ராஜாவான யோராமின் மகனான அகசியாவும் அந்த வேளையிலே சுகவீனமான யோராமோடு இருந்தான். எனவே அகசியா இந்த தீமையான ஆகாவின் குடும்பத்தோடு உறவு வைத்திருந்தான். அகசியா தவறான நேரத்திலே தவறான இடத்திலே இருந்தான் என்று சொல்லலாம். இரண்டு ராஜாக்கள் 9:27 வசனம்.
இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து, அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்பிளையாம் கிட்ட இருக்கிற கூர் மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்துப்போனான்.
இஸ்ரவேலின் அரசனான யோராமோடு இருந்த இந்த அகசியாவும் தப்பி ஓடும்பொழுது யெகூ அவனையும் பின்தொடர்ந்து அவனை ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அப்படியே அவனுடைய ரதத்திலேயே அவனை வெட்டி போட்டார்கள். அவனுடைய ஊழியக்காரர் அவனை எருசலேமிற்கு கொண்டு சென்று தாவீது நகரத்திலே அவனுடைய பிதாக்களோடு கூட கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460.
நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:8.